Lord, brothers and sisters,
கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். சகோதர சகோதரிகளே,
I want to tell you I'm very excited to be here.
உங்கள் மத்தியில் இருப்பது எனக்கு மிகுந்த பரவசத்தை உண்டாக்குகிறது.
Tamil Nadu is one of my favorite states in India.
இந்தியாவிலே தமிழ்நாடு எனக்கு விசேஷமான ஒரு மாநிலமாக காணப்படுகிறது.
And my wife too.
She
really wanted to come, but because we have small children, she couldn't come this time.
But she
still remembers 5 years ago when we came to Thoothukudi and Madurai.
5 வருடங்கள் முன்பாக நாங்கள் இப்படியாக நானும் என் மனைவியுமாக மதுரைக்கும் தூத்துக்குடியும் வந்ததை அவள் இன்னும் ஞாபகத்தில் வைத்து சொல்லிக்
கொண்டிருப்போம்.
குடும்பமாக நாங்கள் இங்கு வருவதற்கு நாங்கள் வாஞ்சியுள்ளவர்களாக இருக்கிறோம்.
One of the thoughts I want to share with you this evening, especially for young people.
இந்த நாளிலே வாலிபர்கள் மத்தியிலே நான் சில காரியங்களை பேச விரும்புகிறேன். அதுல முக்கியமான ஒரு காரியம்,
you know, we live in a very fast paced world.
மிக வேகமாக கடந்து செல்கிற ஒரு உலக நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
Everything in this world is moving faster and faster and faster.
உலகத்திலே எல்லா காரியங்களும் வேக வேகமாக துரிதமாக நடந்து கொண்டிருக்கிறது.
I was thinking about that yesterday when we came from Bangalore to Madurai.
நேற்று நாங்கள் பெங்களூரிலிருந்து மதுரைக்கு பிரயாணம் பண்ண வருகிற காரியத்தை யோசித்து பார்த்தோம்.
It used to take about 10-12 hours by train to come here.
ஒரு காலத்திலே அது 12 மணி நேரம் பிரயாணம் பண்ணி தான் மதுரைக்கு வர வேண்டியது.
But now we have a flight, you can come within 1.5 hours.
இப்பொழுது விமான போக்குவரத்து இருப்பது நிமித்தமாக 1.5 மணி நேரத்திலே வர முடியுது.
Now yesterday it took us about 12 hours even with the flight.
நேற்று விமான போக்குவரத்து இருந்தும் கூட சென்னை வழியா வர வேண்டியிருந்ததனாலே சுமார் 12 மணி நேரம் ஆனது.
The world is moving towards everything being faster and faster.
உலகமானது எல்லா காரியத்தையும் துரிதமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி வேகத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது.
They have this saying, fast food.
உலகத்திலே fast food என்று சொல்கிற சாப்பாடு உணவகங்கள் காணப்படுகிறது.
It used to be that you go to a restaurant and you ask them for something to eat and it takes them a few minutes to prepare a good meal for you.
நீங்கள் ஒரு ஆகாரம் வேண்டும் என்று சொல்லி ஆர்டர் பண்ணினால் உங்கள் கண் முன்பாகவே அது எடுத்து ஒரு சில நிமிடங்களிலே ஆயத்தம் பண்ணி உங்களுக்கு கொடுப்பதற்கும் அவர்கள் ஆயத்தமா இருக்கிறது.
But now you can go there and they have it ready made for you.
இப்பொழுது அவர் ரெடிமேடாக கூட செய்து வைத்திருக்கிறார்கள். நீங்க போய் அதை பற்றிக் கொள்ளலாம்.
In fact, in Western countries, you don't even have to get out of your car. You can just get it in your car.
வெளிநாடுகளிலே நீங்க காரை விட்டு கூட இறங்கி வந்து ஆர்டர் பண்ணி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. காரில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுதே உங்களுக்கு ஆகாரத்தை கொண்டு வந்து சர்வ் பண்ணுவார்கள்.
And so the world is coming up with faster and faster ways of doing everything.
உலகத்திலே எல்லா காரியங்களும் வேகமாக செய்வது எப்படி என்று சொல்லி அந்த சிரத்தை எடுத்து அப்படியே வேகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள்.
And as the world is moving this direction to see how fast we can do things,
உலகமானது எப்படி வேகமாக செல்லலாம் என்று ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது,
I'm learning a very important truth in my life.
நான் என்னுடைய வாழ்க்கையிலே அதிலிருந்து ஒரு உண்மையான சத்தியத்தை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன்.
That is, God moves very slowly.
தேவன் காரியங்களை மிக மெதுவாக கிரமமாக செய்து கொண்டிருக்கிறார்.
Let me show you this verse in 2 Peter chapter 3.
2 பேதுரு 3 அதிகாரத்திலே அந்த அவருடைய வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
You know, for young people, it's confusing for us to understand why God moves slowly.
வாலிபர்களாகிய நமக்கு ஏன் தேவன் காரியங்களை மெதுவாக செய்து கொண்டிருக்கிறார் என்பது புரிந்து கொள்ள முடியாத புதிராக காணப்படலாம்.
Because we are so used to the world's way of thinking that we think efficiency means you do it fast.
உலகத்திலே காரியங்களை நேர்த்தியாக செய்து வந்தால் வேகமாக செய்வது என்று ஒரு காரியத்தை காண்பதினாலே தேவனுடைய காரியங்களும் அப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம்.
That's the world's efficiency.
அது உலகத்தினுடைய சிறந்த தரம் என்று அது சொல்லலாம்.
God's efficiency is he moves very slowly.
ஆனா தேவனுடைய தரமானது காரியங்களை மெதுவாக கிரமமாக செய்வது.
In 2 Peter chapter 3 he says in verse 8.
2 பேதுரு 3 அதிகாரம் 8 வசனத்திலே வாசிக்கிறோம்.
Do not let this one fact escape your notice, beloved, that with the Lord one day is as 1,000 years and 1,000 years as one day.
பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1,000 வருஷம் போலவும் 1,000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்ற இந்த காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம்.
The way I understand this verse, at least in this context,
இந்த கோணத்திலே பார்க்கும் பொழுது இந்த வசனத்தை இப்படியாக நான் அறிந்து கொண்டிருக்கிறேன்.
Is that what we as human beings can do in one day, God might take 1,000 years to do.
நாம் ஒரு நாளிலே செய்ய தீர்மானித்து செய்கிற காரியங்களை தேவன் சில நேரம் 1,000 வருடங்கள் பிரயா ஆயத்தம் பண்ணி அதை செய்கிறார்.
Now it's not that God cannot do it fast. He can make anything like that with just speaking.
தேவனால் ஒரு நொடிப்பொழுதிலே செய்துவிட முடியும். ஆனால் தேவன் அப்படி செய்யாதபடி அவர் திட்டம் பண்ணி மெதுவாக செய்கிறார்.
But he chooses to move very slowly.
அவர் காரியங்களை செய்வதற்கு மிக மெதுவாக கிரமமாக செய்ய ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்.
And I want to tell you, for us as young people, this is so important to understand.
இந்த காரியத்தை வாலிபர்களாகிய நாம் அறிந்து கொள்வது மிக மிக அவசியமான ஒரு காரியம்.
See, we want as young people a lot of things quickly.
நாம் அநேக காரியங்களை வேகமாக நேர்த்தியாக சீக்கிரத்தில் பெற்றுக்கொள்ள
வேண்டும் என்று. If I'm living in my parents and going to school, I think, oh, I can't wait till I can leave home and finish school.
நான் பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருந்த நாட்களிலே வெகு சீக்கிரத்தில் பள்ளிக்கூடத்தை முடித்துவிட்டு கல்லூரிக்கு வீட்டை விட்டு புறப்பட்டு வெளியே சென்று விட வேண்டும் என்று வாஞ்சித்துக்
கொண்டிருந்தேன். Or if I'm in a 4-year course in college, I think, oh, I wish I was already done. I could do it in 1 year.
கல்லூரியிலே 4 வருடம் படிக்க வேண்டியிருந்தால் அந்த 4 வருட படிப்பை ஒரே வருடத்தில் படித்து விட்டால் எவ்வளவு நாளாக இருக்கும் என்று நினைக்கிறோம்.
17 years old, I think, I wish I could get married now. Why do I have to wait till I get a job or till I'm 25?
17 வயதா இருக்கும் பொழுது நான் திருமணம் பண்ணி விட்டா எவ்வளவு நலமா இருக்கும், ஏன் 25 வரை காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவசரப்படுகிறோம்.
And often times these are good things that we want, but we want them quickly, we want them fast.
நாம் விரும்புகிற காரியங்கள் நன்மையான காரியங்கள் தான், ஆனால் நன்மையான காரியங்களை வேகமாக சீக்கிரமாக துரிதமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம்.
Even spiritual things we want very quickly.
ஆவிக்குரிய காரியங்களை கூட வெகு சீக்கிரமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம்.
For a long time I thought, if God could give me victory over lusting with the eyes right now, that would be good.
உடனடியாகவே நான் தேடின மாத்திரத்திலே கண்களின் இச்சையை ஜெயிக்கத்தக்கதாக பாலி இச்சையை ஜெயிக்கிறது தேவன் உதவிச்சதால் எவ்வளவு நலமா இருக்கும் என்று நினைக்கிறோம்.
And yet, if you're like me, you can testify that it's a struggle. We fight it and fight it and fight it and fight it slowly.
நீங்கள் மாத்திரம் ஒத்துக்கொள்ளுறவர்கள் இருந்தால் என்னோடு கூட நீங்களும் சொல்ல முடியும், இந்த போராட்டத்திலே மெதுவாக ஒவ்வொரு நாளும் போராடி போராடி கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் முன்னேறி ஜெயிக்க முடிகிறது.
I think even with Jesus, in fact I believe even with Jesus, he never sinned.
இயேசு கிறிஸ்து அவரிடத்திலும் கூட ஒரு முறை கூட பாவம் செய்யாது இருந்தாலும் அவருடைய ரட்சிப்பு மெதுவாகத்தான் நிறைவேறியது.
But even for him, for his whole life, I believe that was a battle he kept fighting and fighting and fighting.
அவருடைய வாழ்க்கையிலும் கூட பாலியத்துக்கு இச்சையை குறித்து போராடுகிற காரியம் ஒரு பெரிய போராட்டமாக ஒவ்வொரு நாளும் மெதுவாக போராடி போராடி தான் அவர் போராட்டம் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்.
I'm sure that even just before he went to the cross and died, he was tempted to lust with his eyes.
அவர் சிலுவையிலே மரிக்கப் போகிற அந்த நேரத்திலும் கூட கண்களின் நிச்சயினாலே சோதிக்கப்படத்தக்கதா சோதிக்கப்பட்டிருக்க முடியும் என்றுதான் நான்
நம்புகிறேன். Because I know when I was 33, I was tempted to lust with my eyes.
நான் 33 வயதா இருக்கும் பொழுது இச்சையோடு பார்க்கத்தக்கதா சோதிக்கப்பட்டேனே, அதே வண்ணமாக இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டிருக்க முடியும் என்று நம்புகிறேன்.
So even these good things like victory and overcoming anger, God gives it to us slowly.
நாம் விரும்புகிற பாவத்தை ஜெயிக்கிற ஜெயமோ அல்லது இச்சையை ஜெயிக்கிற ஜெயமோ எல்லாவற்றையும் கூட தேவன் உடனடியாக கொடுக்காதபடி மெதுவாக காலதாவதம் பண்ணி கிரமமாக தான் கொடுக்கிறார்.
Now I use the word slowly, but I want to now change it. I use the word slowly, but I'm going to change that word now.
இப்பொழுது இதுவரை மெதுவாக கொடுக்கிறார் என்று சொன்ன வார்த்தையை நான் இப்பொழுது மாற்றி வேறு விதமாக சொல்ல போகிறேன்.
Because let's read the next verse.
அடுத்த வசனத்தை வாசித்து பார்க்கலாம்.
He says the Lord is not slow.
தேவன் நாம் நினைக்கிறது போல அவர் அவர் மெதுவாக செய்யவில்லை.
The Lord is not slow about his promise, as some count slowness.
சிலர் எண்ணுகிற விதமாக தேவன் தாமதித்து காலதாமதம் பண்ணுகிற போல அவர் செய்யவில்லை.
That means you might think he is doing it very slowly, but it's not the way you think slowly.
அவர் மெதுவாக செய்கிறார் காலதாமதம் பண்ணுகிறார் என்று நாம் நினைக்கிறது போல அவர் மெதுவாக காலதாமதம்.
But then he uses this beautiful word, patience.
அவர் பொறுமையுள்ளவராக அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து கிரியை செய்கிறார்.
He is patient.
மிகுந்த பொறுமையுள்ளவராக இருக்கிறார்.
And so when you think about God's dealing in your life and how he seems to be moving slowly, he's actually teaching you patience.
தேவன் உங்கள் வாழ்க்கையிலே மெதுவாக கிரியை செய்கிறார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற அந்த பகுதியிலே அவர் மெதுவாக கிரியை செய்யாதபடி காலதாமதம் பண்ணாதபடி மிகுந்த பொறுமையுள்ளவராக உங்கள் மீது இரக்கமாக நடந்து கொள்கிறார்.
See, one of the attributes of God, one of the characteristics of God is patience.
தேவனுடைய குணாதிசயங்களில் விலையேறப்பெற்ற ஒரு குணாதிசயம் அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருப்பதுதான்.
Let me show this to you in Galatians chapter 5.
கலாத்தியர்களின் நிருபத்திலே அதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
I don't know about you, but when most Christians, and for me it was like that for many years, when we think about God, we think about love, let's say.
நாம் அனைத்து விசுவாசிகள் நானும் கூட என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் என்று நினைத்த உடனே தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார் என்பதுதான் ஞாபகத்துக்கு வருகிறது.
Or we think about joy.
அல்லது தேவனுடைய சந்தோஷம்.
Or we think about peace.
தேவனுடைய சமாதானம்.
Goodness.
தேவனுடைய நற்கிரியைகள்.
Kindness.
தேவனுடைய இரக்கம்.
Long suffering.
தேவனுடைய நீடிய தயவு.
Merciful.
தேவனுடைய இரக்கம்.
Holy.
தேவனுடைய பரிசுத்தம்.
Pure.
தேவனுடைய சுத்தமான சுபாவம்.
Those are all characteristics of God.
இவைகளெல்லாம் தேவனுடைய சுபாவங்கள் தான்.
But you know, in Galatians 5, he shows us a list of many of the characteristics of God.
And that is in verse
22. It's called the fruit of the Spirit. It's the fruit of the Holy Spirit. The Holy Spirit is God, we know that. So in a sense, we can say that this is what God is like.
தேவன் இப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை இந்த கனிகள் காண்பிக்கிறது.
And when he fills you and I with the Holy Spirit, we become more and more like this.
அந்த பரிசுத்தாவினாலே நாம் நிரப்பப்படும் பொழுது நாம் தேவனுடைய சுபாவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பெற்றுக்கொள்கிறோம்.
And so he says God is full of love.
தேவன் அன்புள்ளவராக காணப்படுகிறார்.
In verse 22.
22வது வசனம்.
God is full of joy.
தேவன் சந்தோஷம் நிறைந்தவராக இருக்கிறார்.
God is full of peace.
தேவன் சமாதானம் நிறைந்தவராக இருக்கிறார்.
And God is full of patience.
தேவன் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார்.
So this is one of the attributes of God.
இது தேவனுடைய சுபாவத்திலே ஒரு பங்கு.
And so if you and I, my dear brothers and sisters, are becoming more like God,
நாமும் நீங்களும் நானும் கூட தேவனுடைய சுபாவத்திலே பங்குள்ளவர்களாக மாறும் பொழுது,
we should be becoming more and more patient in our lives.
நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த பொறுமையுள்ளவர்களாக மாறிக்கொண்டே இருக்க வேண்டும்.
And yes, that means we are patient with others.
மற்றவர்களை சந்திக்கும் பொழுது மற்றவர்களோடு இடைப்படும் பொழுது,
but also we are patient with what God is doing in our lives.
நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிற காரியங்களை குறித்து கூட நாம் பொறுமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
That means I'm patient for God to give me what he wants to give me.
தேவன் எனக்கு கொடுக்க விரும்பின காரியத்தை அவர் கொடுக்கும் பொழுது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் பொறுமையுள்ளவனாக
இருக்க வேண்டும். I don't try to grab it.
நான் ஒரு நாளும் போட்டி போட்டு கொண்டு அதை பிடித்துக் கொள்ள
கூடாது. That's the opposite of the world.
அது உலகத்தினுடைய சுபாவத்துக்கு நேரடியாக எதிரான காரியமாக
In the world they will teach you to grab, otherwise you will miss it.
உலகமானது ஒரு காரியத்தை நீங்க பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் என்று சொல்கிறது.
In the world they will teach you, if you don't fight to get that job and cheat, somebody else will cheat and take that job.
நீங்கள் ஏமாற்றி ஒரு வேலையை தக்க வைத்துக் கொள்ளாத பட்சத்திலே, அது பற்றி கொள்ளாத பட்சத்திலே மற்றவர்கள் உங்களுக்கு தட்டி பிடித்து விடுவார்கள் என்று சொல்வார்கள்.
If you want to get married to some boy and girl, you better go grab him or her, otherwise somebody else will get married to her.
ஒரு பெண்ணையோ ஒரு வாலிபனையோ நீங்கள் திருமணம் பண்ணும் திருமணம் விரும்பினால் அதை நீங்கள் முந்தி அடித்துக் கொண்டு பெற்றுக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் வேறொருவர் அவர்களை பெற்றுக்
கொள்வார். God, we will be patient for him to give it to us.
ஆனால் நாம் உண்மையிலேயே தேவனுடைய சுபாவத்திலே பங்கடைய விரும்பினால் தேவன் அவருடைய வேலையில கொடுக்கும் வரை நாம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும்.
See, it says God's thoughts are not like our thoughts. They're the opposite of our thoughts.
நம்முடைய எண்ணங்களும் தேவனுடைய எண்ணங்களும் எவ்வளவோ பெரிய வித்தியாசம் உள்ளதாக காணப்படுகிறது.
That's what it means when it says as high as the heaven is above the earth, so are God's thoughts above our thoughts.
வானத்திற்கு பூமி எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அதே அளவுக்கு நம்முடைய எண்ணங்களை விட தேவனுடைய எண்ணங்கள் அவ்வளவு உயர்ந்ததாக காணப்படுகிறது.
So our thoughts as young people will tell us you need to grab, you need to get this now, I want this now, I want this now.
நம்முடைய வாலிபர்களாகிய நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் இவைகளை எனக்கு வேண்டும் இவை வேணும் சொல்லி பறந்து போய் பெற்றுக் கொள்வது போல நாம் வாஞ்சிக்கிறோம்.
But God's thought says wait.
ஆனால் தேவனுடைய திட்டம் என்ன, அவருடைய தீர்மானம் என்ன, நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும்.
How many of you like red lights at the traffic signal?
நாம் ரோட்டிலே பிரயாணம் பண்ணும்போது அங்க சிக்னல் சிவப்பு சிக்னல் வருமா பார்த்திருக்கீங்களா?
We all like green lights, yes.
நமக்கு எப்பொழுதும் பச்சை விளக்கு இருந்தால் நலமா இருக்கும் என்று
விரும்புகிறோம். Because green lights means I can go.
பச்சை விளக்கு தெரிந்தால் உடனடியாக சென்று விடலாம்.
Red light means I have to wait.
சிவப்பு விளக்கு வந்தால் நான் நின்று காத்திருக்க வேண்டும்.
And so when you come to the traffic signal and it was green and before you could get there it turned red, you think, oh, now I'm stuck here.
அங்க பச்சை விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் போது வேகமாக வந்து அந்த சிக்னலை தாண்டி விட வேண்டும் முயற்சி பண்ணுகிறீர்கள், அது உடனடியாக செப்பா மாறி உடனே ஐயோ காத்திருக்க வேண்டியமே என்று சொல்லி வேதனையோடு நிற்கிறீர்கள்.
And very often in the Christian life we are like that.
கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் அதே வண்ணமாகத்தான் நாம் நடந்து கொள்கிறோம்.
Here we are running and everything is going good for us.
நாம் எல்லா காரியத்திலும் உலகத்திலே ஓடிக்கொண்டு வேகமாக கிரியை செய்து
கொண்டிருக்கிறோம். And then God puts a red light.
ஆனால் தேவன் ஒரு சிவப்பு விளக்கை காண்பிக்கிறார்.
And I wanted to go but God closed the door. He put a red light there.
நான் போக விரும்புகிறேன், தேவன் ஆனால் வாசலை அடைத்து ஒரு சிவப்பு விளக்கை வைத்து
விட்டார். Now what are you going to do, my brother, my sister?
இப்பொழுது சகோதர சகோதரிகளே நாம் என்ன செய்ய வேண்டும்?
Are you going to sit there and complain about the red light?
ஐயோ சிவப்பு விளக்கு வந்து விட்டதே என்று சொல்லி குறை சொல்லி கொண்டு முறுமுறுத்து கொண்டு இருப்போமா?
What you don't realize is that God is doing something while you're sitting there at the red light.
அந்த சிவப்பு விளக்கிலே நீங்கள் காத்து கொண்டிருக்கிற நேரத்திலே தேவன் உங்களுக்குள்ளே ஒரு கிரியை செய்து கொண்டிருக்கிறார்.
He is making you more like him in patience.
பொறுமையிலே அவரை போலவே நீங்கள் மாறுவதற்கு உங்களுக்கு ஒரு உங்களுக்குள்ளே வேலை செய்து உங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்.
And for us, even when we think about patience, it's like we're patient for something.
நாம் பொறுமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன, பொறுமையாக இருந்த ஒரு காரியத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பது.
I think, okay Lord, I'll be patient so that you can get me married.
நான் பொறுமையா இருக்கிறேன் பொறுமையா இருந்து நான் திருமணத்தை கடந்து போகிறேன்
Oh Lord I'll be patient if you give me that job I'll wait for that job
இந்த வேலையை நீர் கொடுப்பீரென்றால் நான் பொறுமையா காத்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி சில நேரம் நாம் நினைக்கிறோம்
But do you believe that you can be patient for the sake of learning to be patient
பொறுமையை கற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் பொறுமையாக காத்து கொண்டிருக்கிறீர்களா
What if God told you to wait for something and then he didn't give it to you
ஒரு காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பும் பொழுது தேவன் பொறுமையா இருங்கள்னு சொல்கிறார் கடைசியிலே நீங்கள் விரும்பின காரியத்தை கொடுக்காமல் போய்விடுகிறார்
Let me repeat what I just said so you understand what I mean
நான் சொன்ன காரியத்தை திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் புரிந்துகொள்ளும்படியாக
You waited for something
ஒரு காரியத்துக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள்
And you thought God was going to give it to you
தேவன் கொடுக்க போகிறார் என்று எதிர்பார்த்து பொறுமையோடு இருக்கிறீர்கள்
And it was there in front of your eyes
உங்கள் கண்களுக்கு முன்பாக அது இருந்து கொண்டிருக்கிறது
And after waiting and waiting and waiting he took it away
கல காலங்கள் காத்திருந்து 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 பொழுது முடிவிலே தேவன் அதை எடுத்து விடுகிறார்
I want to tell you that that doesn't mean that you've lost out.
அது நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டீர்கள் என்று அர்த்தம் அல்ல.
God was not trying to give you that thing that you wanted.
நீங்கள் விரும்பின அந்த காரியத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்பவில்லை என்பதுதான்.
He wanted to give you something better.
அதைவிட மேலான ஒரு காரியத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார்.
And in the meantime along with that something better he gave you patience.
அந்த மேலான ஒரு காரியத்தை தேவன் கொடுக்கும் பொழுது அந்த நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளும் பொழுதே பொறுமையையும் கற்றுக்கொண்டீர்கள்
and you became more like jesus more like god in patience
உங்கள் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து போல தேவனுடைய சுபாவமாகிய அந்த பொறுமையை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் இன்னும் அதிகமாக
and if you can understand this if we can understand this when this young when we are young it will save us so much grumbling and complaining when we become older
இந்த ஒரு பாடத்தை நாம் வாலிபராக இருக்கும் பொழுதே நாம் கற்றுக்கொள்வோம் என்றால் முறுமுறுக்கிறதும் குறை சொல்கிறதும் இந்த அநேக காரியங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு அது மிகவும் உதவியாக இருக்கும்
And then the Bible says that God wants to work this patience in us to the point where we become perfect in patience
பூரண இந்த பொறுமையை தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பது எதுக்காக நாம் தேவனுடைய சுபாவத்தின் அளவுக்கு பூரண பொறுமையை அடையும்படியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்
என்பதுதான் And if during our lifetime while we were waiting at the red lights
நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குறிப்பிட்ட காலத்திலே சிவப்பு விளக்குக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம் என்று வைத்துக்
கொள்ளுங்கள் God could not teach us patience
அந்த சிவப்பு விளக்கு இல்லாத பட்சத்திலே பொறுமையை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க முடியாது
One day we will die or Jesus Christ will return
ஒரு நாளில் இயேசு கிறிஸ்து வருகிறாரோ அல்லது நாம் மரித்து போகிறோமோ
and we'll stand before the judgment seat of Christ
அதற்கு பின்பு நாம் நியாயுடைய நியாயஸ்தானத்திற்கு முன்பாக நிற்க வேண்டியிருக்கும்
and he's going to play back our whole life on a videotape
நம்முடைய வாழ்க்கையின் முழு காரியமும் திரும்பமாக அங்கு தேவனுக்கு முன்பாக அது வீடியோ டேப் போல
And he'll show you when you were 16 years old I put a red light.
தேவன் நம்முடைய வாழ்க்கையில 16 வயதில ஒரு சிவப்பு விளக்கு வைத்து நம்மை நிறுத்த வைத்தாரே என்பதை காண்பிப்பார்.
And maybe you stopped for a little while.
கொஞ்ச காலம் நீங்கள் அங்கே காத்திருந்தீர்கள்.
But then you got tired of waiting so you went through the red light.
பிறகு பொறுமை இழந்து அந்த ரெட் லைட் இருக்கும் பொழுதே நீங்கள் கடந்து சென்று விட்டீர்கள்
Maybe you escaped you didn't get into an accident that time
அப்பொழுது விபத்து நடக்காதபடி நீங்கள் பாதுகாக்கப்பட்டீர்கள் மாத்திரம்தான்
But the devil tricked you into thinking You don't have to wait for red lights.
ஆனால் பிசாசானவன் உங்களை தந்திரமாக ஏமாற்றி தேவனுடைய சிவப்பு விளக்குக்கு நீ காத்திருக்க வேண்டாம் என்ற ஒரு பொய்யை உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை விதைத்து
விட்டான். And then further on you came across another red light.
அடுத்தபடியாக இன்னொரு சிவப்பு விளக்கை சந்திக்கிறீர்கள்.
And you thought another red light.
மீண்டும் ஒரு சிவப்பு விளக்கு வந்து விட்டதே என்று யோசிக்கிறீர்கள்.
And you decided to go through.
இதலயும் கடந்து விடலாம் என்று சொல்லி வேகமாக கடந்து
விடுகிறீர்கள். And maybe you got into some spiritual accident.
உண்மையில ஒரு ஆவிக்குரிய விபத்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிறது.
As you look back on your life and God shows you all these red lights.
உங்கள் வாழ்க்கையில இப்படியாக உங்கள் வாழ்க்கையை பின்னணியிலே நடந்த காரியங்கள் எல்லாம் அவர் வீடியோவா போட்டு காண்பித்து எந்தெந்த பகுதிகளிலும் சிவப்பு விளக்கில காத்திராதபடி கடந்து சென்றதுனாலே என்னென்ன ஆவிக்குரிய விபத்து நடந்தது என்பதை அவங்களுக்கு காண்பிப்பார்.
You will see that it wasn't because God hated you that he gave those red lights.
தேவன் உங்களை வெறுத்தது நிமித்தமாக அவர் சிவப்பு விளக்கிலே கொண்டு வரவில்லை.
It was because he loved you.
அவர் உங்களை அதிகமாக நேசித்ததனால் தான் அந்த சிவப்பு விளக்கை கொண்டு வந்தார்.
He loves us like a father loves his dear children.
தன்னுடைய பிரியமான பிள்ளைகளை தகப்பன் நேசிக்கிறது போல தேவன் உங்களை அப்படியாக நேசித்துக் கொண்டிருக்கிறார்.
And when we see those red lights in our lives as a sign of God's love for us. He loves us so much that he gives us red lights.
தேவன் அவ்வளவாக தகப்பனாக இருந்து நம்மளை நேசிப்பது நிமித்தமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களிலே சிவப்பு விளக்கை காண்பித்து நிறுத்த வைக்கிறார்.
And I think each of you as you think about your life can think about areas that God has not allowed you to have right now.
நீங்கள் விரும்பின காரியத்தை உடனடியாக நீங்கள் பெற்றுக் கொள்ளாதபடி தேவன் எத்தனை முறை உங்கள் வாழ்க்கையில் சிவப்பு விளக்கை கொடுத்து தடைப்படினார் என்று யோசித்து பாருங்கள்.
Maybe you're growing up as a young man or a young woman in your 20s or 30s.
உங்கள் வாலிப நாட்களில் 20ஓ 30 வயதிலேயோ எத்தனை முறை தேவன் அப்படி நிறுத்தினார் என்று யோசித்து பாருங்கள்.
And you see all your friends are getting married and they're having children.
உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் நல்ல திருமணமாகி பிள்ளைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள்.
And you sit there thinking, Lord, I could just marry somebody from my workplace. He's a Hindu, it doesn't matter.
நீங்களும் வேலை பார்க்கிடத்தில் தேவனை அறியாத ஒரு இந்து மனுஷனையோ இந்துஸ்திரியோ திருமணம் பண்ணிக்கொண்டு நானும் வாழலாமே நினைக்கலாம்.
But when you can see that God has placed that red light in your life because he is doing something loving in your life.
உங்கள் வாழ்க்கையிலே தேவன் அன்பு கூர்ந்த நிமித்தமாக ஒரு நன்மையை செய்வதற்காக ஒரு சிவப்பு விளக்கை கொடுத்து அங்கே நிறுத்தி வைத்திருக்கிறார் உங்களை.
It will protect you from accidents.
ஆவிக்குரிய விபத்து நடைபெறாதபடி உங்களை பாதுகாத்திருக்கிறார்.
So important for us to learn as young people.
வாலிப நாட்களிலே இவைகளை நாம் கற்றுக்கொள்வது மிகவும் நல்லது வாலிபர்களே.
Or maybe in the church the elders asked some other young brother to do this when you wanted to do that.
உங்கள் சபையிலும் கூட மூப்பர்கள் சில காரியங்களை உங்களை பார்த்து செய்யுங்கள் என்று சொல்லாதபடி வேற ஒரு நபரை பார்த்து செய்யுங்கள் என்று சொல்லியிருப்பார்.
You thought I have a good voice, why didn't they ask me to lead the singing?
என்னுடைய எனக்கு அருமையான குரல் இருக்கிறதே, நான் பாடலை பாடி நடத்தலாமே, ஏன் வேற ஒருவர் பாட சொல்லி விட்டார்கள்?
I know how to play the keyboard or the guitar, why didn't they ask me?
எனக்கு இசைக்கருவிகளை வாசிக்க தெரியும், கீபோர்டு வாசிக்க தெரியும், என்னை செய்யாதபடி என்னை சொல்லாதபடி வேற ஒருவரை சொல்லிவிட்டார்களே நினைத்துக் கொண்டிருக்கலாம்.
I know how to share God's word, why didn't they ask me?
எனக்கு கர்த்தருடைய வார்த்தை போதிக்க தெரியுமே, ஆனால் என்னை சொல்லாதபடி ஏன் வேற ஒருவரை சொல்லிவிட்டார்கள் நினைக்கலாம்.
Red light.
சிவப்பு விளக்கு.
Now what are you going to do, my dear young brother and sister?
அருமையான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்?
Are you going to sit there in the meeting while that other brother is doing that thing that you wanted to do?
நீங்கள் விரும்பின காரியத்தை வேற ஒருவர் அங்கு மேடையில் இருந்து செய்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்?
And grumble and complain and just be sour inside?
உள்ளுக்குள்ள முறுமுறுத்து கொண்டு பொறாமைப்பட்டு கொண்டு அல்லது உள்ளே துக்கம் அடைந்து கொண்டு கசப்பை வைத்துக் கொண்டிருக்க போகிறீர்களா?
Or are you going to leap for joy?
அல்லது சந்தோஷப்பட்டு துள்ளி குதிக்க போகிறீர்களா?
Because that's what he says we should do.
அதைத்தான் துள்ளி குதிக்க வேண்டும் தானே வேதம் சொல்கிறது.
Let me show you that in James chapter
1. யாக்கோபிலே நான் ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். யாக்கோபு முதலாம் அதிகாரம்.
See, this is how God makes us like Jesus.
இப்படித்தான் தேவன் நம்மை இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு மாற்றி கொண்டிருக்கிறார்.
Because Jesus himself learned this way of patience when he lived on earth.
அவர் பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து கூட இப்படித்தான் பொறுமையை கற்றுக்கொண்டார்.
I'm sure when Jesus was 18 years old or even when he was 12 he wanted to go out and have a ministry.
12 வயதிலே 18 வயதிலே இயேசு கிறிஸ்து கூட நம்மை போலவே முந்தி எடுத்துக்கொண்டு ஊழியம் செய்யத்தக்கதாக சோதிக்கப்பட்டிருப்பார்.
But the father said wait.
ஆனால் பிதா காத்திரு என்று சொல்லியிருக்கிறார்.
In fact think about this.
கற்பனை பண்ணி பாருங்கள்.
You know that it was around 4000 BC that Adam and Eve sinned.
இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக 4000 வருடம் முன்பாகவே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள்.
Approximately 4000 BC.
சுமார் 4000 வருடங்களுக்கு முன்பாக.
And it took 4000 years of God. He promised right away that I will send a savior.
அந்த அவர்கள் பாவம் செய்த உடனே இரட்சகரை அனுப்புவேன் சொல்லி தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டார்.
He promised that in Genesis chapter 3.
ஆதியாகமம் 3 அதிகாரத்திலேயே இரட்சகரை அனுப்பும்படியாக ஒரு வாக்கு கொடுத்து விட்டார்.
But he waited 4000 years before he actually sent that savior.
அந்த இரட்சகரை உண்மையாகவே பூமிக்கு மனிதனாக அனுப்புவதற்கு அவருக்கு 4000 வருடம் அவர் பொறுமையாக காத்திருந்தார்.
That is patience.
அதுதான் தேவனுடைய பொறுமை.
4000 years.
4000 வருடங்கள் அவர் தேவன் காத்திருந்தார்.
And I'm sure while they were in heaven the father and the son and the holy spirit were just waiting for Jesus to come to earth.
பரலோகத்திலே பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் அங்கு இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பும்படியாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
But the father had a perfect plan in his mind.
ஆனால் பிதா தன்னுடைய இதயத்திலே ஒரு அழகான தீர்மானத்தை திட்டத்தை வைத்திருக்கிறார்.
And I imagine a conversation between the father and Jesus in heaven.
அங்க பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் அங்க ஒரு பேச்சுவார்த்தை கலந்தாலோசனை நடந்தது.
And Jesus could see all the suffering of mankind for 4000 years.
4000 வருடங்களாக பாவத்தின் நிமித்தமாக ஜனங்கள் போராடி கொண்டு பாடுபட்டு கொண்டிருப்பதை இயேசு கிறிஸ்து பார்த்து பிதாவிடத்தில்
பேசினார். I'm sure out of the longing of his heart he wanted to come right away to Adam and Eve and pay the sacrifice for their sin.
இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினுடைய தண்டனையை விலைக்கரத்தை தான் செலுத்துவதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராக காணப்பட்டார்.
This is something I don't even think we'll understand on earth why God and how God works this way.
இப்படி தேவன் பொறுமையா இருந்து வேலை செய்யறதை நாம் மனிதர்களா இருக்க நாம் பூரணமாக புரிந்து கொள்ள முடியாது என்று தான்
நினைக்கிறேன். But like it says in another place in the fullness of time
தேவனுடைய பூரணமானது பூரண காலமானது என்று எழுதப்பட்டிருக்கிறது.
He sent his son.
அவர் அந்த காலம் பூரணமாகும் பொழுது அவர் தன்னுடைய குமாரனை அனுப்பினார்.
And then when Jesus died and rose again and went up to heaven he said I'm coming back soon.
இயேசு கிறிஸ்து மரித்து ஊரோடு எழுந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நான் மீண்டுமாக வருவேன் என்று சொன்னார்.
And if it was you and I when we think soon we think okay maybe in 2 hours he'll come back.
அவர் சீக்கிரமாக வருவேன் என்று சொல்லும் பொழுது ஏதோ 2 மணி நேரத்துல வந்து விடுவார் என்பது போல நாம் காத்துக் கொண்டிருப்போம்.
Okay, maybe 2 days at least.
அல்லது 2 நாள்ல வந்து விடுவார் என்று நினைக்கலாம்.
2 years.
அல்லது 2 வருடத்துல வந்திருக்கலாம்.
It has been over 2000 years now.
ஆனால் 2000 வருடமாக மாறி விட்டது, இன்னும் இயேசு கிறிஸ்து வரவில்லை.
And the son is waiting to come back and take up his church.
இயேசு கிறிஸ்து குமாரனாக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து தம்முடைய மனவாட்டியான சபையை எடுத்துக்கொள்வதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராக
இருக்கிறார். But he is patient. Because he wants to see that his church, his bride, has also learned patience.
அவருடைய சபையானது, அவருடைய மனவாட்டியானது அவரே போலவே பூர்ணமாக அந்த பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் காத்துக் கொண்டிருக்கிறார்.
This verse in James 1, I wanted to show you.
யாக்கோபு முதலாம் அதிகாரத்தில் நான் காண்பிக்கிற வசனம் இதுதான்.
Verse 2.
இரண்டாவது வசனம்.
Consider it all joy, my brethren, when you encounter various trials.
2-3 வசனங்கள். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள்.
Let me paraphrase that verse for you.
அதை நான் சுருக்கமாக உங்களுக்கு விளங்கும்படி சொல்கிறேன்.
Whenever you come across many red lights,
உங்கள் வாழ்க்கையில அதிகமான சிவப்பு விளக்குகளை நீங்கள் சந்திக்கும் பொழுது,
and another temptation,
வேறொரு சோதனை வருகிறது,
another trial,
மீண்டும் ஒரு சோதனை வருகிறது.
I don't know if you feel like that as a young person.
உங்கள் வாழ்க்கையில கூட சோதனைகள் வரும் பொழுது அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும் பொழுது,
for me as a young person, I felt like I was always being tempted.
நான் ஒரு வாலிபனாக இருந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் எப்பொழுதும் சோதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறேனே என்று நினைத்தது.
In some situation I saw a pretty girl walk by and I was tempted to lust with my eyes but I looked away.
அழகான பெண்கள் ரோட்டில் நடந்து போகும்பொழுது அவர்களை இச்சையோடு பார்க்கத்தக்காக சோதிக்கப்படுகிறேன், நான் என் கண்களை இந்த பக்கம் திருப்பிக் கொள்கிறேன்.
Then it seemed like 5 minutes later another pretty girl comes.
5 நிமிடம் தாண்டி பார்த்தால் வேறொரு அழகான பெண் அங்கு.
And then I try to fight and I say, Lord help me, I don't want to lust with my eyes.
தேவனே எனக்கு உதவி செய்யுங்கள், நான் இச்சையோடு பார்க்க கூடாது என்று சொல்லி நான் திரும்பவும் போராடுகிறேன்.
Then 10 minutes later somebody says something mean to me and I'm tempted to get angry.
திரும்பவும் 10 நிமிடம் கழித்து ஒருவர் ஏதோ ஒரு வார்த்தை தவறான வார்த்தை உபயோகிக்கிறார், எனக்கு கோபம் வருகிறது.
As a young person we feel like there's so many temptations.
இப்படி வாலிப நாட்களிலே வாலிபரா இருக்கும் பொழுது வித்தியாசமான சோதனைகள் திரும்ப 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 நம்மை நெருக்கிக் கொண்டே இருக்கிறதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
So many times God says wait, not yet.
அநேக நேரங்களிலே தேவன் சோதனை வழியா கடந்து போகும்போது காத்திரு, பொறுமையா இருந்து தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்.
It's like I'm going down the road, red light. Then I go a little bit more, red light. A little bit more, red light.
ஒரு ரோட்லயே சொல்லிக் கொண்டிருக்கிறேன், சிவப்பு விளக்கு இருக்குது. அதை தாண்டி போறேன், அடுத்த ஜங்ஷன்லயே சிவப்பு விளக்கு. திரும்ப அடுத்த ஜங்ஷன்லயே சிவப்பு விளக்கு. தொடர்ந்து சிவப்பு விளக்கு வந்து கொண்டே இருக்கிறது.
It can be very frustrating as a young man.
வாலிபனா இருக்கும் பொழுது வாழ்க்கையை விரக்தி அடைகிற அளவுக்கு சோதனைகள் வந்து கொண்டிருக்கலாம்.
But God is teaching us patience to wait on him.
அவரை தாண்டி அவர்காக காத்திருக்கும்படியாக தேவன் சிவப்பு விளக்கை அந்த பொறுமையை கற்றுக்
கொடுத்திருக்கிறார். James says when you come across all these red lights be happy.
யாக்கோபு எழுதுகிறார், இப்படிப்பட்ட சிவப்பு விளக்குகள் உங்கள் வாழ்க்கை வருகிறதை பார்க்கும் பொழுது சந்தோஷப்பட்டு சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று எழுதுகிறார்.
See, this is the opposite of the world.
உலகத்தில் அவர்கள் செய்திருக்க எதிரான கிரியை நீங்கள் செய்யுங்கள்.
When the world when people in the world have to wait, they get angry and upset and frustrated.
உலகத்தில் ஜனங்களை காத்திருங்கள் என்று சொன்னால் அவர்கள் சோர்ந்து போய் அவர்கள் மனமடைந்து சோர்ந்து போய்விடுவார்கள்.
But the opposite of that, because God's thoughts are the opposite of ours, is when we see red lights we get excited.
ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு தேவன் ஒரு காத்திருங்கள் என்று ஒரு சிவப்பு விளக்கை காண்பிக்கும் பொழுது சந்தோஷப்பட்டு களிகூருங்கள், சந்தோஷப்படுங்கள் என்று வேதம் சொல்கிறது.
And this is the reason we can be excited.
நான் சந்தோஷப்படுவதற்கு காரணம் என்ன?
Verse 3. Knowing that the testing of your faith produces endurance.
உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து கொள்ளுங்கள்.
Or like my margin says, patient endurance.
பொறுமையோடு நீங்கள் அந்த பரீட்சையை விசுவாசத்தை கடந்து போகிறீர்கள்.
This word that's translated as endurance actually means both endurance and patience.
பொறுமையாக காத்திருப்பது ரெண்டையும் சேர்த்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பொறுமையோடு இருக்க வேண்டும், காத்திருக்கவும் வேண்டும்.
That means I'm not just patient right now and then I'm done with patience.
நான் பொறுமையாக கொஞ்ச நாள் இருந்துவிட்டு அந்த பொறுமை இழந்து நான் பதறி விடுவது.
I don't mind if God asks me to be patient till the end of my life.
என்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக கடைசி நாள் வரை நான் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
That is that enduring patience.
அதுதான் முடிவு வரை காத்திருந்து பொறுமையாக இருப்பது.
A patience that says even if I never get it in my life I'll wait on you, Lord.
நான் தேவனிடத்திலிருந்து நான் விரும்பின காரியத்தை பெற்றுக்கொள்ளாத இருந்தாலும் கூட நான் கடைசி வரை பொறுமையாக இருப்பேன்.
If I have to wait till I'm 35 to get married, I'll wait for you, Lord.
நான் திருமணம் பண்ணுவதற்கு 35 வரை வயது வரை காத்திருக்க வேண்டுமானாலும் நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி பொறுமையாக காத்திருப்பேன்.
If I have to wait till I'm 45 for something else, I'll wait for you, Lord.
என்னுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை தேவன் செய்வதற்கு 45 வயது வரை காத்திருக்க வேண்டுமானாலும் காத்திருக்கிறேன் என்று சொல்லுவதுதான்
பொருள். If I have to wait till I'm 65 for something else, I'll wait for you, Lord.
வேறொரு காரியத்தை நான் கற்றுக்கொள்வதற்கு நான் 65 வயது வரை காத்திருக்க வேண்டுமானால் அதுவரை கூட காத்திருக்கிறேன் என்று சொல்லுவதுதான்
பொருள். And Lord, if after waiting and waiting on you and seeking your face, you allow me to die and you never give it to me, I'll still be happy.
நான் எந்த காரியத்துக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேனோ அந்த காரியத்தை நீர் எனக்கு கொடுக்காதபடி எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை, நான் பொறுமையோடு இருப்பேன் என்பதுதான் உண்மையான பொறுமை.
Because I know that there was something more important than that thing that I got through waiting.
நான் விரும்புகிற காரியத்தை காட்டிலும் நான் பொறுமையா இருந்த நிமித்தமாக தேவன் எனக்கு கொடுத்த காரியம் அது தேவனுக்கு முன்பாக வெளியேறப்பட்டது.
I became like Jesus himself. I got Jesus.
நான் இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்துக்கு பங்காளியாக மாறி நான் பொறுமையை கற்றுக்கொண்டிருக்கிறேன்.
God allowed me to become patient just like he is patient.
அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு பொறுமையா இருந்தாரோ அதே பொறுமையை நான் கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் எனக்கு இந்த சூழ்நிலை வழியாக கற்றுக் கொடுத்திருக்கிறார்.
And so he says in verse 4 now let this enduring patience have its perfect result.
இந்த பொறுமையானது பூரணமாகவும் அதாவது பூரண கிரியை செய்கிற அளவுக்கு நடக்க வேண்டும் என்று சொல்லி 4வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
So that you may be perfect and complete, lacking in nothing.
நீங்கள் ஒன்றிலும் குறையுள்ளாதவர்களாக இருக்கும்படிக்கும் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாக இருக்கும்படியானது வருக்கும்படியாக பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது.
I hope you want to be like that, my dear young brother and sister.
நீங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க வாழ வேண்டுமா, இப்பொழுது அப்படி இருக்கிறீர்களா என்று யோசித்து பார்க்கிறீர்கள்.
I hope you want to get to the end of your life and for the Father to be able to say you're perfect, you're lacking in nothing.
ஆனால் உங்கள் வாழ்க்கையின் முடிவு அடையும் பொழுது அந்த முடிவிந்த நாட்களிலே தேவன் உங்களை பார்த்து என் மகனே என் மகளே நீ உன்னுக்குள்ளே பொறுமையானது பூரண கிரியை செய்து முடித்து விட்டது என்று சொன்னால் எவ்வளவு நலமா இருக்கும்.
You're perfect like my son Jesus.
என்னுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து பூரண பொறுமையா இருந்தது போல நீங்களும் பொறுமையிலே பூரணத்தை கற்றுக்கொண்டீர்கள் சொன்னால் எவ்வளவு நலமா இருக்கும்.
That's the destination on to which we are going.
நாம் செல்கின்ற அந்த வாழ்க்கையிலே முடிவிலே இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை, அவரை போல மாற வேண்டும்.
And along this way to that destination, in order for me to get there at the right time, there's many red lights.
அந்த லக்கை நோக்கி நான் செல்லும் பொழுது அந்த சரியான நேரத்தில் அந்த லக்கை அடைவதற்காக தேவன் இந்த நாட்களிலே அநேக சோப்பு விளக்குகளை கொடுத்து நமக்கு பொறுமையை கற்றுத் தருகிறார்.
The problem with us when we skip the red lights and run through the red lights is we miss God's will.
ஆனால் எப்பொழுதெல்லாம் நாம் பொறுமையை இழந்து அந்த சிவப்பு விளக்கை நாம் தாண்டி போகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய சித்தத்தை இழந்து ஒரு ஆபிக்கிரிய விபத்துக்குள்ளாக கடந்து போகிறோம்.
And I want to say this now that if you feel like you have made those mistakes in the past,
உங்கள் வாழ்க்கையில் இப்படியாக நீங்கள் அநேக தவறுகளை செய்திருப்பீர்கள் என்று உணர்வீர்கள் என்றால்,
if you've run red lights in the past and got into an accident,
உங்கள் வாழ்க்கையில் அந்த சிவப்பு விளக்கை நாம் தாண்டி சென்ற நிமித்தமாக ஆபிக்கிரிய விபத்துக்களை கடந்து விட்டீர்கள் என்று உணர்வீர்கள் என்றால்,
it's not too late, my dear brother sister.
இப்பொழுதும் கூட காலதாமதமாகவில்லை, நீங்கள் மனம் திரும்பலாம்.
God has a perfect plan for your life and he can still make you like Jesus.
தேவன் உங்களுக்கு ஒரு பூரணமான திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்துக்கு உங்களை இப்பொழுதும் கூட உங்களை மாற்றி அந்த இயேசு கிறிஸ்து போல மாற்ற முடியும்.
If from now on you decide, Lord, I'm going to wait for those red lights.
இந்த நாளிலும் கூட அந்த சிவப்பு விளக்கு வரும் பொழுது நான் காத்திருப்பேன் என்று தீர்மானம் பண்ணினால் தேவன் அந்த பூரண வாழ்க்கைக்குள்ளாக உங்களை நடத்தி செல்ல முடியும்.
And so if you confess your sins and repent from it and say, Lord, I'm going to set my face towards you,
நீங்கள் மனம் திரும்பி உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்ட லக்கை நோக்கி தொடர்த்தக்கதாக பிரயாசப்படும் பொழுது,
I'm going to learn to be patient like Jesus was patient.
இயேசு கிறிஸ்துவை போல பொறுமையை நான் கற்றுக்கொள்ள போகிறேன் என்று தீர்மானித்து அந்த வாழ்க்கையை கடந்து செல்லும் பொழுது,
I don't know how to be happy when I have to wait, but Lord, will you help me through your Holy Spirit?
நான் காத்திருக்கும் பொழுது எப்படி சந்தோஷமா இருப்பது எனக்கு தெரியவில்லை, பரிசுத்தாவி மூலமாக எனக்கு அதை கற்றுக் கொடுப்பீர்களா, அதை நான் அறிந்து கொள்ளலாமா, கற்றுத் தேரலாமா என்று சொல்லி கேட்டால்,
I want to learn the secret of being happy when I face trials and temptations.
என்னுடைய வாழ்க்கையிலே சோதனைகளையும் போராட்டங்களையும் சந்திக்கும் பொழுது அவர்களில் எப்படி சந்தோஷமா இருப்பதை நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லி கேட்கும் பொழுது,
then God can take you with all your failures and all your mistakes and make you like Jesus.
அப்பொழுது தேவன் உங்கள் கடந்த காலங்களில் கடந்து சென்ற எல்லா தோல்விகளையும் எல்லா விபத்துகளையும் மாற்றி உங்களை முடிவிலே இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கால் ஒப்பாக அவருடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக உங்களை மாற்றி விடுவார்.
And you too can reach the end of your life even with all of those mistakes and failures.
உங்கள் வாழ்க்கையிலே கடந்த காலத்தில் நடந்த எல்லா தோல்விகளையும் எல்லா விபத்துகளையும் இருந்தும் கூட முடிவிலே தேவன் விரும்பின அந்த பூரணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்.
And God can show you your life on the videotape.
உங்கள் வீடியோ டேப்பை அவர் உங்கள் வாழ்க்கையால் வாழ்நாள் முடிந்த பிறகு அவர் போட்டு காண்பிக்கும் பொழுது,
And say you're perfect, lacking in nothing.
எந்த விதத்திலும் குறையில்லாதபடி பூரணமாக நீங்கள் பொறுமையை கற்றுக்கொண்டிருந்த தேவன் அந்த நிலையில சொல்ல முடியும்.
I use those red lights in your life so that there's no impatience left in you at all.
உங்கள் வாழ்க்கையிலே அந்த சிவப்பு விளக்கிலே வரும் பொழுது நீங்கள் பொறுமை இல்லாத இந்த நிலைமை உங்கள் வாழ்க்கையில் இல்லாதபடி பூரணமாக பொறுமையை கற்றுக்கொண்டதை நீங்கள் பார்க்க முடியும்.
See, it's more important for us as young people how we finish than how we start.
கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் எப்படி ஆரம்பித்தோம் என்பதை காட்டிலும் எப்படி முடிக்க போகிறோமோ அதுதான் பிரதானமான காரியம்.
I've met many many young people who started out fiery for God.
எனக்கு தெரிய அநேக வாலிபர்கள் அருமையாக வல்லமையாக அக்னியை போல வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கிறார்கள்.
Full of zeal, full of passion, singing loudly, praying loudly, testifying loudly.
தேவனுக்காக வைராக்கியம், தேவனுக்காக ஒரு அக்கினி, தேவனுக்காக மும்முரமாக காரியங்களை செய்து பாடல்களை பாடி உற்சாகமாக தேவனுக்கு கிரியை செய்து கொண்டவர்கள்.
And that's good.
அது மிகவும் நல்லதுதான்.
It's good to be bold and speak loudly and pray loudly.
தைரியமாக இருந்து சத்தமாக பாட்டு பாடி சத்தமாக ஜெபித்து கிரியை செய்வது மிகவும் நல்லதுதான்.
But more important than that.
ஆனா அதைவிட மிக முக்கியமான காரியம்
is that when I feel like speaking softly when I'm older.
நான் மெதுவாக பேச வேண்டும் என்று சொல்லி விரும்பினாலோ அல்லது வயதாகும் பொழுதோ
I still have a zeal and a love and a passion for God inside.
என் இதயத்துக்குள்ளே தேவனுக்காக வாழத்தக்கதான வைராக்கியமும் ஒரு அனலும் அக்னியும் பற்றி இருந்து கொண்டிருக்கிறது மிக நலமாக இருக்கும்.
See those people who are full of zeal and fiery passion initially but they just burn out very quickly.
ஆனால் அநேக வாலிபர்கள் அப்படியாக அக்னியாக வைராக்கியமாக தேவனுக்காக வாழ்ந்துவிட்டு வெகு சீக்கிரத்திலே அக்னியை இழந்து விடுகிறார்களே.
They're like shooting stars.
அவர்கள் எல்லாம் இந்த எரிநட்சத்திரம் போல காணப்படுகிறார்கள்.
I don't know if you have ever seen shooting stars in the sky.
வானத்திலே எரிநட்சத்திரத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா?
It's very nice to look at.
அதை பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும்.
Suddenly there'll be a it looks like a star and it'll just be shooting in the sky.
திடீரென்று வானத்திலே ஒரு இடத்தில் தோன்றும் அது எரிந்து கொண்டு வேகமாக சென்று அடுத்த இடத்தில்
விழும். Within 5 seconds it's gone.
5 நிமிடத்திலே அது எரிந்து விடும்.
In fact if you don't see it it'll disappear very quickly.
5 நிமிடத்திலே அது பார்ப்பதை நீங்க பார்க்க மறந்து விட்டால் தவறி விட்டால் திரும்பி பார்க்க முடியாது.
And unfortunately there are many young men and women who God get excited about God.
தேவனுக்காக வைராக்கியமாக வாழ வேண்டும் என்று உணர்ச்சி வசப்பட்டவர்கள் அநேகர் இப்படித்தான் இருக்கிறார்கள்.
But they're like shooting stars.
அவர்கள் எரி நட்சத்திரத்தை போல வேகமாக மறைந்து விடுகிறார்கள்.
They're not interested in learning patience from God.
அவர்களுக்கு பொறுமையை கற்றுக்கொள்ளத்தக்கதாக விருப்பம் இல்லை.
You know, I think there's something more beautiful than a shooting star.
அந்த எரி நட்சத்திரத்தை காட்டிலும் மிக அருமையான வேற ஒரு காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன்.
And that's a sunrise.
அதுதான் சூரிய உதயமானது.
You've seen a sunrise and a sunset, right?
சூரிய உதயத்தையும் சூரிய அஸ்தமானத்தையும் நீங்க பார்த்திருக்கிறீர்களா?
Very slow.
மெதுவாக வரும்.
If you watch there it looks like the sun's not even moving.
அந்த சூரிய உதயமாகும் போது பார்த்தால் அது அசைவது வளரது கூட தெரியாது.
After half an hour it's moved a little bit.
ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தால் கொஞ்சம் விலகி இருக்கும்.
Many hours it's finally reached.
அநேக மணி நேரம் கழித்து பார்த்தால் உச்சந்தலைக்கு வந்துவிடும்.
And that's how God says our life should be.
இப்படி தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று தேவன் தம்முடைய வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார்.
Let me show you this verse in Proverbs chapter 4.
நீதிமொழிகள் 4 அதிகாரத்திலே ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன்.
See the sun if it was like a shooting star we would all be dead.
சூரியனானது அந்த எரிநட்சத்திரம் போல வேகமாக சென்றிருந்தால் நாம் எல்லாரும் மரித்து போயிருப்போம்.
Because it would fly by so quickly that we wouldn't have life on this earth.
அப்படியாக சூரியன் வேகமாக சென்றிருந்தால் இந்த பூமியிலேயே ஜீவராசிகள் வாழ்வதற்கு ஒரு சூழ்நிலை உருவாயிருக்காது.
We need the slowness of the sun so that it can heat up the earth and keep us warm.
அந்த சூரியனானது மெதுவாக சென்றுதான் இந்த பூமியை உஷ்ணப்படுத்தி நாம் வாழத்தக்கதாக ஒரு சீதோஷ்ண நிலையை உருவாக்க முடியும்.
Otherwise we would freeze to death.
அல்லது நாம் குளிர்னாலே உறைந்து மரித்து போயிடுவோம்.
And it's actually the earth moving around the sun, you know that.
உண்மையிலேயே பூமியானது சூரியனை சுத்தி மெதுவாக
சுத்தி கொண்டிருக்கிறது. It's a slow process so that there can be life.
அது மெதுவாக சுத்தி வருவதன் நிமித்தமாக பூமியிலேயே சூரியோஷ்ணங்களின் மூலமாக ஜீவராசிகள் வாழ முடிந்தது.
And that is God's way.
இதுதான் தேவனுடைய வழிகள்.
God has allowed that in nature to show us that that's his way spiritually also.
தேவன் இயற்கையிலே அப்படி ஒரு காரியத்தை உருவாக்கி உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அப்படி தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார்.
What we think of as slowness is actually God's patience, but that's the way he brings life, the life of Christ in us.
தேவனுடைய மெதுவாக கிரியை செய்கிறார் தாமதிக்கிறார் என்று சொல்லிய ஒரு காரியம் உண்மையிலே தாமதம் அல்ல, மெதுவாக செய்யறதல்ல. நமக்குள்ளே பொறுமையை கற்றுக் கொடுத்து தேவனுடைய சுபாவத்தையும் தேவன் விரும்புற காரியத்தையும் நேர்த்தியாக செய்வதற்கான வழி என்று அறிந்து கொள்ளலாம்.
Proverbs chapter 4 and verse 18 it says.
நீதிமொழிகள் 4 அதிகாரம் 18 வசனம்.
But the path of the righteous is like the light of dawn which is sunrise that shines brighter and brighter until the full day.
நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும்.
So this is God's way of righteousness.
இதுதான் தேவனுடைய நீதியின் வாழ்க்கை.
See, God also wants us to I was saying that God's ways are not our ways.
தேவனுடைய வழிகள் ஒரு நாளும் நம்முடைய வழிகள் போல இல்ல.
You know, when you think of, we saw that verse again in James chapter 1.
யாக்கோபுவின் எழுத்திலே திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கலாம்.
That when we consider a joy is when we face many tests, many temptations.
நாம் பரீட்சைக்குள்ள கடந்து போகும் பொழுது, சோதனைக்குள்ள கடந்து போகும் பொழுது அதை எப்படி நாம் சந்தோஷமா எடுத்துக்கொள்வது?
Knowing that the testing of your faith produces enduring patience.
அந்த விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது.
If you're in college or in school, you know that they give you tests so that you can get a degree at the end.
பள்ளி கூடத்திலயோ கல்லூரியிலயோ நீங்கள் ஒரு பரீட்சைக்காக இருக்கும் பொழுது அந்த பரீட்சை முடிந்த பின்பு உங்களுக்கு ஒரு ரிசல்ட்ல ஒரு டிகிரி கிடைக்கிறது.
The purpose of the test is so that you can get a diploma or a degree or get a job later on.
அந்த பரீட்சையின் நோக்கமே உங்களுக்கு முடிவிலே உங்களுக்கு ஒரு டிகிரியோ ஒரு டிப்ளமாவோ அல்லது அது வேலைக்கு உங்களை தகுதிப்படுத்தும்படியாக ஒரு காரியமாக இருக்கலாம்.
So I don't really care about the test. I just care I must get a good marks in that test.
நான் பரீட்சை குறித்து கவலைப்படுகிறது காட்டிலும் அந்த பரீட்சையில நல்ல மார்க் வாங்கி என்னோட வருங்கால நலமா இருக்க வேண்டுமே என்று தான் யோசிக்கிறேன்.
And so if I fail that test, I think, oh man, I wasted the whole year if I failed one year.
அந்த பரீட்சையில நாம் தோல்வி அடைந்து விட்டால் ஐயோ ஒரு வருடம் வீணாகி விட்டதே என்ற துக்கம் நமக்கு உண்டாகிறது.
If you have to repeat one year course, it's the world thinks of it as a bad thing.
உலகத்திலே நீங்கள் எப்படியாவது ஃபெயில் ஆகி ஒரு வருடம் காத்திருக்க வேண்டும் என்றால் அது மோசமான காரியம், நஷ்டமான காரியம் என்று உலகம் சொல்லும்.
That's because they're thinking how fast, how quickly can you finish school.
ஏனென்றால் உலகமானது எவ்வளவு வேகமாக, எவ்வளவு சீக்கிரமாக படிப்பையோ கல்லூரி படிப்பை முடித்தால்
how quickly can you finish college.
எவ்வளவு சீக்கிரத்திலே கல்லூரி முடிப்பது நல்லது என்று சொல்லி நினைத்து
how quickly can you get a job.
எவ்வளவு சீக்கிரத்திலே வேலை கிடைத்தால் நலமா இருக்கும் என்று உலகம் சொல்லும்.
How quickly can you get married.
எவ்வளவு சீக்கிரத்திலே திருமணம் பண்ண நலமா இருக்கும் என்று உலகம்
சொல்லும். How quickly can you get this. How quickly can you get that.
எவ்வளவு சீக்கிரமாக இதை பெற்றுக்கொள்ளலாம், எவ்வளவு சீக்கிரமாக அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி தான் உலகம் உங்களுக்கு சொல்லிக்
கொடுக்கிறது. But God's ways are not our ways.
ஆனால் தேவனுடைய வழிகள் நம்முடைய வழிகள் அல்ல.
He says that it's the test itself that gives you patience.
அந்த பரீட்சையே உங்களுக்கு பொறுமையை கற்று தரும்.
Yes, God is interested in us making progress.
அந்த பரீட்சையில தேறி முன்னேறி செல்வது தேவனுடைய நோக்கம் தான், அது உண்மைதான்.
He doesn't want us to be in first standard spiritually forever.
ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒவ்வொரு வருடங்கள் கடந்தாலும் திரும்பவும் அதே ஒன்னாம் கிளையில் இருக்க வேண்டும் என்று தேவன் விட்டு
He wants us to be growing and growing and growing so that we become like Jesus at the end of our lives.
ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒவ்வொரு வருடத்திலும் வளர்ந்து 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 முடிவிலே இயேசு கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய தீர்மானம்.
But I hope you see through these verses that God's way of growing involves the test itself.
தேவனுடைய வழிகளிலே இப்படியாக பரீட்சைகளை நிற்பது கூட அது ஒரு திட்டம் என்பதை நாம் அறிந்து கொள்ள எவ்வளவு நாளமா இருக்கும்.
That means if God gave you a test for patience,
பொறுமையை கற்றுக்கொள்ள முடியாது தேவன் உங்களுக்கு பரீட்சை வைக்கிறான் வைத்துக் கொள்ளுங்கள்.
And in that test somehow you failed,
அந்த பரீட்சையில் நீங்கள் எப்படியோ தோல்வி அடைந்து விட்டீர்கள் வைத்துக் கொள்ளுங்கள்.
But that testing, if you come back to God, he says, I'll teach you patience through it.
அந்த பரீட்சையிலே தோல்வி அடைந்திருந்தும் கூட நீங்க தேவன் சமூகத்தில் வரும் பொழுது நான் உனக்கு பொறுமையை இன்னும் கற்றுக் கொடுக்க முடியும், சோர்ந்து போய்விடாதேன்னு தான் தேவன்
சொல்லுவார். Let me tell you what I mean by that.
நான் அதனுடைய அர்த்தத்தை விளக்கமாக சொல்கிறேன்.
Let's say you're really struggling with the lust of the eyes.
கண்களின் இச்சையினாலே நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
And God wants you to be pure, my dear young brother and young sister.
வாலிப சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த பகுதியிலே சுத்தமாக இருக்க வேண்டும் என்று தான் தேவன் சுத்தமாக இருக்கிறது.
And if you're like me, you cry out and say, Lord, how come I cannot get victory right now?
ஆண்டவரே, நான் இந்த பகுதியிலே நான் ஜெயத்தை பெற்றுக் கொள்ள முடியவில்லை, ஏன் என்று சொல்லி நீங்கள் புலம்புகிறீர்கள்.
You could make me pure because you're God. You could make me pure immediately.
நீ தேவனாய் இருக்கிறீர், என்னை ஒரு சனத்திலேயே அப்படி பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை நடத்தி விட முடியுமே, ஏன் நடத்தவில்லை என்று சொல்லி
கேட்கிறீர்கள். Why Lord, why can't I get victory right now?
ஏன் உடனடியாக நான் ஜெயத்தை பெற்றுக் கொள்ள முடியவில்லை, ஏன் என்று கேள்வி உங்களுக்குள்ளே வருகிறது.
And so you struggle and struggle and maybe you fall and you lust with your eyes.
நீங்கள் போராடுகிறீர்கள், போராடி கொண்டே இருக்கிறீர்கள், கடைசியில் விழுந்து விட்டு கண்களின் உச்சிக்கு இடம் கொடுத்து விட்டீர்கள் வைத்துக் கொள்ளுங்கள்.
It would have been better that you didn't lust with your eyes. That's true.
நீங்கள் ஆரம்பத்திலே கண்களின் உச்சிக்கு இடம் கொடுக்காமல் இருப்பது நல்லதுதான்.
But even if you did, you can be sure of this. If you trust God, he's teaching you patience through that, even that failure.
அந்த தோல்வியிலே கூட நீங்கள் உண்மையிலேயே தேவனை விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் உங்களுக்கு பொறுமையை கற்றுக்கொள்ளும்படியாக கூட தேவன் உங்களை உங்கள் வீழ்ச்சியை அனுமதித்திருக்கிறார் என்பதை கண்டுபிடிப்பார்.
Notice here, he doesn't say that if you overcome, you learn patience.
நீங்கள் ஜெயிக்கும் பொழுதுதான் பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல.
He says that the test itself will teach you patience.
அந்த பொறுமை கூட அந்த விசுவாசம் பரீட்சையிலே நீங்கள் தோல்வியடைந்து அந்த பரீட்சைக்குள்ள கடந்து போவதே உங்களுக்கு பரீட்சை.
That means whether you overcame or failed in the matter of sexual lust, If you trust God, He can still teach you patience through that.
அந்த பாலி இச்சை கடந்த பகுதியிலே நீங்கள் போராடும் பொழுது நீங்கள் ஜெயித்து விட்டீர்களா தோல்வியடைந்து விட்டீர்களா என்பது கூட காரணம் அல்ல. அந்த பரீட்சைக்கு நிற்பதே உங்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கும்.
And I see that this is the mystery of God's working in our lives.
இதுதான் தேவன் நம்மத்திலே செய்கிற கிரியையினுடைய ரகசியம்.
That He allows us sometimes to be defeated for many long periods of time.
சில நேரங்களிலே தேவன் நாம் தோல்வியடையும்படியாக நீண்ட காலங்களுக்கு நாம் தோல்வியடையும்படியாக அனுமதித்து விடுகிறார்.
Don't get me wrong, it is important for us to live pure and we should keep fighting it.
நாம் பரிசுத்தமாக வாழ்வது அவசியம்தான். நான் பரிசுத்தமாக வாழ்வதற்காக போராடுவது அவசியம்தான்.
போராட புரிந்து கொள்ள வேண்டும். But the battle is over only if you stop fighting.
நீங்கள் போராட்டத்தை போராட மாட்டேன் என்று சொல்லி நிற்கும் பொழுதுதான் நீங்கள் உண்மையான தோல்வியை பெற்றுக்
கொள்கிறீர்கள். The moment you stop fighting against that lust, then it's over.
விச்சையோடு எதிர்த்து போராடுகிற போராட்டத்தை நிறுத்தி விட்டால் தான் நீங்கள் தோல்வி அடைந்து விட்டீர்கள் தேவனுக்கு முன்பாக.
But as long as you keep fighting, as long as it takes,
நீங்கள் தொடர்ந்து விழுந்தாலும் எழுந்திருந்தாலும் தொடர்ந்து போராடி கொண்டே இருந்தால் நீங்கள் தோல்வியடையவில்லை என்றுதான் தேவன் பார்த்துக் கொண்டிருக்கிறார்.
God will give you the victory.
முடிவிலே தேவன் உங்களுக்கு பூரண வெற்றியை கொடுப்பார்.
God will give you the victory.
தேவன் நிச்சயமாக வெற்றியை கொடுப்பார்.
Can you say amen to that?
Amen சொல்ல முடியுமா?
God will give you the victory.
தேவன் நிச்சயமாக ஜெயித்து தருவார்.
And he'll do something beautiful through that.
அதோடு கூட தேவன் ஒரு அழகான ஒரு கிரியையும் செய்வார்.
See, God wants to make us like Jesus in all things.
நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் இயேசு கிறிஸ்து போலவே அவர் மாற்ற விரும்புகிறார்.
And many times as young people we think I only want to be like Jesus in lusting with my eyes.
கண்களை நிச்சய ஜெயிக்கிறதுல மாத்திரம் நான் இயேசு கிறிஸ்து போல இருந்தால் போதும் என்று ஒரு சிலர்
நினைக்கிறார். Because that's like the big giant in my life.
அது ஒரு பெரிய கோலியாத்தை போல ஒரு அரக்கனை போல காணப்படுகிறது.
And then these all these other smaller giants.
மற்றெல்லாம் சின்ன சின்ன எதிராளிகளாக காணப்படுகிறது.
And when I try to fight this big giant with my own strength,
என்னுடைய சொந்த பலத்தினாலே இந்த அரக்கனோடு நான் போராடி கொண்டிருக்கும் பொழுது
I might kill him one day.
ஒரு நாளில அவரை ஜெயித்து விடலாம்.
But then I'll find there's an even bigger giant around, hiding behind the rock.
அந்த அரக்கனை ஜெயித்த உடனே அடுத்தபடியாக மறைந்திருக்கிற இன்னொரு அரக்கனையும் பார்த்து அவனோடும் போராட
வேண்டியிருக்கும். பெரியவனாக இருக்கலாம். That's a giant called pride.
அது பெருமையின் அரக்கனாக இருக்கலாம்.
Whenever we get something in our own strength, we get proud.
எந்த ஒரு பகுதியிலேயாவது நம்முடைய சுய பலத்தினாலே ஜெயத்தை பெற்றுக் கொண்டால் நமக்கு பின்பாக பெருமையடையத்தக்கதாக பெரிய ஒரு அபாயம் இருக்கிறது.
So God wants to make us like Jesus in all things. Think of it like a big circle.
இயேசு கிறிஸ்துவைப் போல நம்முடைய வாழ்க்கையின் முழு வட்டத்திலேயும் இயேசு கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிக்கும்படியாக தேவன் நம்மை மாற்ற விரும்புகிறார்.
And when he can give us victory in this area of lust, let's say,
கண்களின் நிச்சயம் என்கிற இந்த ஒரு பகுதியிலே தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
After having allowed us to fail many 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 times,
அநேக முறை அந்த பகுதியிலே நாம் தோல்வியடைந்து கடைசியில் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளும்
பொழுது, and every time I fell, I got up and said, Lord, it's going to be different. I'm going to continue to fight this.
ஒவ்வொரு முறை நான் விழுந்து போகும் பொழுதும் எழுந்திருந்து ஆண்டவரே நான் தொடர்ந்து போராடுவேன், ஜெயத்தை பெற்றுக் கொள்வேன் என்று விசுவாசத்தை அறிக்கை பண்ணி
நீங்க Lord, you're going to give me your grace because you said sin will not have power over me.
ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு தருவீர், பாவம் என் மீது பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது என்று எழுதியிருக்கிறீரே என்று சொல்லி போராடும் பொழுது,
help me Lord, give me your grace.
உம்முடைய கிருபையை தாருங்கள் என்று சொல்லி நீங்க கதறும் பொழுது,
fill me with your holy spirit so that I can have power.
உம்முடைய பரிசுத்தாவினால் என்னை நிரப்பி அந்த வல்லமையை தாருங்கள் நான் ஜெயிப்பதற்கு என்று கேட்கும்
பொழுது, by the time he does give me victory over lust,
அந்த இச்சையை ஜெயிக்கத்தக்கதாக தேவன் கிருபையை கொடுத்து பலத்தை கொடுக்கும் பொழுது,
he will also have made me like Jesus in other areas.
மற்ற பகுதிகளிலும் கூட நீங்க இயேசு கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர் உங்களை மறுரூபப்படுத்தி இருப்பார்.
For example, patience.
பொறுமையை கற்றுக்கொண்டிருப்பீர்கள்.
So while he gave me victory over lusting with my eyes,
கண்களின் இச்சையிலிருந்து தேவன் எனக்கு ஜெயத்தை கொடுக்கிற அந்த வேளையில் தானே,
because I had to suffer and fail sometimes and struggle, he taught me patience through
that. அநேகமுறை போராடி விழுந்து எழுந்திருந்து இப்படியாக கடந்து வந்த நிமித்தமாக முடிவிலே நான் பொறுமையையும் நான் கற்றுக் கொண்டிருக்கிறேன்.
This is God's way.
இதுதான் தேவனுடைய வழிகள்.
And I'll tell you, at the end of our lives we'll see this is the only way to become like Jesus.
நம்முடைய வாழ்க்கையின் முடிவிலே நாம் திரும்பி பார்க்கும் பொழுது சொல்ல முடியும், கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக் கொள்வதற்கு இது மாத்திரம்தான் வழி என்பதை அறிந்து கொள்ளலாம்.
Any other shortcut you take to try to become like Jesus will never get you there.
வேறு எந்த குறுக்கு வழியாகவே நாம் சென்று இயேசு கிறிஸ்து போல மாற வேண்டும் என்று முயற்சி பண்ணினால் அது முடியவே முடியாது, கூடாத காரியம்.
Because Jesus walked this way of patience every day for 33 and a half years.
33 வருடங்களாக இயேசு கிறிஸ்து இந்த பொறுமையின் வழியாகவே அவர் சோதிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் இப்படியாக உத்தமமாகவே கடந்து சென்றார்.
When he faced a red light and saw there was a traffic jam, he didn't find some other back road to take.
இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு டிராபிக் ஜாம்ல மாட்டிக்கொண்டு சிவப்பு விளக்கை சந்திக்கும் பொழுது குறுக்கு வழியாக தப்பித்து போவதற்கு வழியா தேடவில்லை.
When he was 12 years old in the temple and he was talking to the religious scholars,
அவர் 12 வயதா இருக்கும் பொழுது வேத சாஸ்திரத்தை கற்று தீர்ந்தவர்களோடு அவர் தேவாலயத்திலே சம்பாஷித்துக் கொண்டிருக்கும் பொழுது
And then he told his parents, you know, I have to be here doing my father's business. I love this church.
நான் தேவனுடைய ஆலயத்தை நேசிக்கிறேன். நான் என்னுடைய தகப்பனுடைய வேலையை நான் செய்ய கூடாதா? அது உங்களுக்கு தெரியாதா என்று இயேசு கிறிஸ்து தம் பிதாவுக்கு
கேட்டார். He could have thought, oh, let me be here. I'll become a priest like them and I can teach them and
நான் இங்க தேவாலயத்தில் இருந்தால் இவர்களை போலவே நான் மற்றவர்களுக்கு ஜனங்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்க முடியுமே என்று கூட அவர் சொல்லியிருந்திருக்கலாம்.
The father put a red light.
ஆனால் பிதா அங்க சிவப்பு விளக்கை காண்பித்து விட்டார்.
He said, go back with your mommy and daddy and sweep the yard.
உன்னுடைய மரியாளோடு யோசப்போடும் சென்று அங்க நாசரேத் ஊர்ல சென்று அங்க துடப்பத்தை எடுத்து தோட்டத்தை பெருக்க என்று சொல்லியிருப்பார்.
Go back and finish your school.
பள்ளிக்கூடத்து படிப்பை முடித்து விடு என்று சொல்லியிருப்பார்.
Go back and do well in school.
பள்ளிக்கூடத்தில் நேர்த்தியாக படித்து உன் பாடத்தை படி என்று
சொல்லியிருப்பார். Go back and get a job.
ஒரு வேலையை கற்றுக்கொள், வேலை செய்ய பழகிக்கொள் என்று
சொல்லி. And learn how to make tables slowly.
மெதுவாக நேர்த்தியான மேஜைகளை செய்வதற்கு கற்றுக்கொள் என்று சொல்லியிருப்பார்.
And Jesus obeyed.
இயேசுக்கு கீழ்ப்படிந்தார்.
At the age of 12.
12 வயதில் கீழ்ப்படிந்தார்.
He saw those red lights throughout his life and he waited on his father.
அவர் தன் வாலிப நாட்களில் அநேக முறை சிவப்பு விளக்கை பார்த்து ஒரு பிதாவுக்காக பொறுமையோடு காத்திருந்தார்.
And through that he showed us at every stage of our lives how to wait on the father.
அப்படி வாழ்ந்த நிமித்தமாக எப்படி பிதா ஒவ்வொரு முறையும் சிவப்பு விளக்கை காண்பிக்கும் பொழுது பொறுமையாக இருப்பது எப்படி என்பதை அவர் நமக்கு மாதிரியாக வாழ்ந்து காண்பித்திருக்கிறார்.
So like I said, the only failure is if you give up completely.
ஆனா உங்கள் வாழ்க்கையில் உண்மையான தோல்வி என்றால் போராடாதபடி கையை விரித்து விட்டு சரணடைவதுதான் உண்மையான தோல்வி.
My dear brothers and sisters, God wants to use each of you.
தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் தம்முடைய வாழ்க்கைக்கு தம்முடைய நாம மகிமைக்காக உபயோகப்படுத்த விரும்புகிறார்.
And if you doubt that, let me show you in closing the example of a man.
அதை நீங்கள் சந்தேகப்படுவீர்கள் என்றால் உங்களுக்கு உணர்வு உண்டாக்கும்படியாக முடிவாக ஒரு வசனத்தை காண்பிக்க
விரும்புகிறேன். In 1 Timothy chapter 1.
1 தீமோத்தேயு முதலாம் அதிகாரம்.
See, Paul was a man who had failed probably more than any of you have failed.
நாம் தோல்வியடைந்த காட்டிலும் அதிகமாக தோல்வியடைந்த மனிதன் தான் அப்போஸ்தலனாகிய பவுல்.
He was a man who killed other Christians.
மற்ற கிறிஸ்தவர்களை கொல்வதற்கு காரணமாக இருந்த மனிதனாக பவுல் இருந்திருக்கிறான்.
I don't think any of you has done that.
நாம் ஒருவரும் அப்படிப்பட்டாக மற்ற கிறிஸ்தவர்களை கொன்றதில்லை.
Imagine Paul.
பவுலை கற்பனை பண்ணி பாருங்கள்.
He killed some lady's husband and their children, they don't have a father anymore.
ஒரு ஸ்திரீயுடைய புருஷனை அவர் கொண்டிருக்கலாம். அது நிமித்தமாக அந்த ஸ்திரீ விதவையாகி பிள்ளைகள் அனாதைகளாக போயிருந்திருக்கலாம்.
Then one day he became a Christian and he came to this church.
ஒரு நாளில் அவர் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவனாக மாறின பின்பு அதே சபைக்கு அவர் வந்திருப்பார்.
And God said, now Paul, I want you to stand in front of the pulpit and preach.
அந்த சபையிலே பவுலை பார்த்து நீ மேடையிலே ஏறி அந்த ஜனங்களுக்கு பேசு என்று சொல்லியிருந்திருப்பார்.
And sitting there is this sister and her children whose husband and father you killed some years ago.
சில வருடங்களுக்கு முன்பாக நீ ஒரு மனிதனை கொன்றாயே, அந்த மனிதனுடைய மனைவியும் பிள்ளையும் அங்கு அவநாதகளாக உட்கார்ந்திருக்கிறார்கள், அவர்களோடு பிரசங்கம் அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணு சொல்லியிருப்பார்.
This is Paul.
இதுதான் பவுல்.
Who said at the end of his life, I have finished the course.
இந்த மனுஷன் தான் தன்னுடைய ஆயுசு நாட்கள் கடைசியிலே ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்கிறார்.
He lived a life where he learned this perfect patience even though he made such bad mistakes earlier in his life.
தன்னுடைய அறியாமையுள்ள காலங்களிலே பயங்கரமான பாவமாகிய கொலையை கூட செய்தவர் கூட தன்னுடைய வாழ்க்கையின் முடிவிலே பூரணமாக பொறுமையை கற்றுக்கொண்டு வாழ்க்கையை முடித்தார்.
And I believe Paul made it his passion and his goal in life to tell others, you can be made perfect like Jesus even if you have failed in the past.
உங்களுடைய கடந்த காலங்களிலே நீங்க அதிகமாக தோல்வியடைந்திருந்தாலும் கூட உங்கள் வாழ்க்கையின் முடிவிலே பூரணமாக இயேசு கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கையோடு பவுல் பிரசங்கம் பண்ணியிருந்தார்.
And the reason Paul was so useful to God that he wrote inspired scripture.
தேவனால் ஆவியானவராய் உணர்த்தப்பட்டு எழுதப்பட்ட நிருபங்களை பவுல் அநேகம் எழுதியிருக்கிறாரே, அப்படி அவர் வேலை செய்வதற்காக தேவன் பவுலை ஆயத்தம் பண்ணினார்.
Was because of what I see he writes here to Timothy in 1 Timothy chapter 1.
1 தீமோத்தேயு முதலாம் அதிகாரத்திலே பவுல் தன்னை குறித்து சில வார்த்தைகளை எழுதுகிறார்.
1 Timothy 1 verse 15 it says,
15வது வசனத்திலே,
It is a trustworthy statement deserving full acceptance that Christ Jesus came into the world to save sinners among whom I am foremost of all.
பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான் என்று பவுல் எழுதுகிறார்.
He says, I am the worst of the sinners.
பாவிகளிலே மிக மோசமான பிரதான பாவி நான் தான்.
And yet God, he says in verse 16, yet for this reason I found mercy.
அப்படி இருந்தும் நான் தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று எழுதுகிறார்.
He says, I failed the most and yet God showed me mercy for this reason.
நான் அதிகமாக தோல்வியடைந்த மனுஷனாக இருந்தும் கூட தேவன் என் மீது இரக்கம் பாராட்டி என்னோட பொறுமையா நடத்தினார்.
So that in me as the foremost Jesus Christ may demonstrate his perfect patience as an example for others.
Nithya jeevanai adeyumbadi inimel Yesu Kristuvil viswasamaathavargalukku திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டாக பிரதான பாவியாக என்னிடத்தில் அவர் நீடிய பொறுமையை காண்பிக்கும்படியாக இப்படி இரக்கம்
பாராட்டினார்.
அருமையான சகோதர சகோதரிகளே,
if you feel like you have failed tremendously in your life,
உங்கள் கடந்த காலங்களிலே அதிகமாக தோல்வியடைந்தீர்கள் என்று உணர்ந்தீர்களா,
I want to leave this encouragement with you today.
உங்களுக்கு ஒரு உற்சாகமான வார்த்தைகளை சொல்லி உங்களை முடிக்க விரும்புகிறேன்.
God has had mercy on your soul.
தேவன் உங்கள் ஆத்மா மீது இரக்கம் பாராட்டி இருக்கிறார்.
You and I have done such bad things, we deserve to be sent to hell right now.
நாம் செய்த கடந்த கால பாவங்களை எல்லாம் கணக்கிட்டால் நாம் நரகத்துக்கு தான் செல்வதற்கு பாத்திரவான்களாக இருக்கிறோம்.
But God had mercy on us.
தேவன் நம் மீது இரக்கமுள்ளவராய் இருக்கிறார்.
The worst of sinners, God has had mercy on us.
For this reason,
because he wants to use your life and my life as an example of patience to others.
மற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் பொறுமையையும் கற்றுக் கொடுக்கிற மாதிரியாக இருக்கும்படியாக தேவன் உங்கள் வாழ்க்கையை உபயோகப்படுத்த விரும்புகிறார்.
If after God shows all that mercy on your life and saving your sins and forgiving your sins,
உங்கள் வாழ்க்கையிலே கடந்த காலத்தில் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னித்து மறந்து உங்களை புதிதாக்கி உங்களை இரக்கம் பாராட்டுகிறார் என்றால் காரணம் என்ன?
Having become born again and receive forgiveness from your sins,
நீங்கள் கட்சிக்கப்பட்டு உங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும் பொழுது,
if you then don't allow God to work his patience in your life,
தேவன் உங்கள் வாழ்க்கையில பொறுமையை கடைபிடி கற்றுக் கொடுப்பதற்கு அவர் கிரியை செய்து இடம் கொடுக்காமல் போனால்,
that would be the greatest tragedy of all.
அது உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய நஷ்டத்தை உண்டாக்கி விடும்.
It would be like taking some mud and throwing it on the cross of Jesus.
ஒரு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மேலே சகுதியை அள்ளி வீசுவது போல அது காணப்படும்.
When we realize that Jesus Christ died on the cross not just to forgive my past sins.
இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தது காரணம் என்னோட பாவங்களை மன்னிப்பது மாத்திரமல்ல,
when we realize that Jesus Christ died on the cross and God allowed that mercy in my life not just to take care of my past,
என்னுடைய கடந்த காலத்தை மாத்திரம் பொறுப்படுத்து மன்னிப்பதற்காக மாத்திரம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து இப்படியாக கடந்து போய் ரட்சிப்பை உருவாக்கவில்லை,
but so that he could use my life now in the present and the future as an example of patience to the others.
மற்றவர்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுப்பதற்காக மாதிரியாக இருக்கும்படி உங்கள் வாழ்க்கையை கூட அவர் பயன்படுத்த விரும்புகிறார். அதுக்காக தான்,
in other words, when people see my life now, they don't just know, oh, here's a man whose sins are forgiven.
என்னுடைய வாழ்க்கையை இந்த நாளிலே பார்க்கிறவர்கள், இதோ இந்த மனுஷன் கடந்த காலத்திலே இவ்வளவு பயங்கரமான பாவத்தை தேவன் மன்னித்திருக்கிறாரே என்று சொல்வார்கள்.
A lot of people think, oh, I'm a Christian, I know my sins are forgiven.
நான் கிறிஸ்தவன், என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டது என்று அனைவர் சொல்வார்கள்.
I want to challenge you to a new testimony today as a young brother and young sister.
வாலிப சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் ஒரு புதிய சாட்சியை சொல்லும்படியாக கற்றுக்
கொடுக்கிறேன். Yes, you can tell them that Jesus Christ forgave your sins. That's good.
என்னுடைய கடந்த கால பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மன்னித்து விட்டார் என்பதை நீங்கள் தைரியமா சொல்லலாம்.
But also tell them he didn't stop there.
அதோடு சொல்லி நிறுத்தி விட வேண்டாம்.
He's teaching you patience now.
இப்பொழுது எங்களுக்கு தேவன் இயேசு கிறிஸ்து பொறுமையை கற்றுக் கொடுத்திருக்கிறார்.
He's using your life as an example of patience.
உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களையே மற்றவர்களுக்கு மாதிரியாக காண்பித்து தேவன் பொறுமையை கற்றுக்
கொடுத்திருக்கிறார். And when they see you as a young sister perhaps waiting patiently for God to give you marriage.
உங்களே திருமண வாழ்க்கையிலே கடந்து செல்லும்படியாக தேவன் வாலிப நாட்களிலே சகோதரிகளாய் உங்களை அவர் காத்திருக்க வைத்தால் அது மற்றவர்களுக்கு உற்சாகப்படுத்தும்படியாக ஒரு மாதிரி.
And all your friends in college, they're just marrying whomever they want and getting divorced and just doing whatever they want with their lives.
உங்களோடு கல்லூரியில் படித்த மற்றவர்கள் அவர் விரும்பினபடி திருமண வாழ்க்கை வாழ்ந்து அவர்கள் எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் தேவன் உங்கள் வாழ்க்கையில பொறுமையை கற்றுக் கொடுக்கிறார்.
They can look at your life and say, wow, she's a Christian.
அவள் ஒரு கிறிஸ்தவள், அவள் வாழ்க்கையில எவ்வளவு பொறுமையா இருக்கிறார் என்பதை மற்றவர்களுக்கு காண்பிக்க தேவன் விரும்புகிறார்.
Because it doesn't come naturally to us to wait.
அது இயற்கையாக காத்திருக்கிற சுபாவம் நமக்குள்ளே கிடையாது, வராது.
She must have some power of God within her so that she can wait for God to do whatever he wants in her life.
அவர் வாழ்க்கையிலே தேவன் செய்யற எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு அவருக்குள்ளே ஒரு தேவனுடைய வல்லமை இருந்துதான் அந்த பொறுமையை பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்பதை மற்றவர்கள் காணும்படியாக தேவன் உங்களை சாட்சியாக வைக்க விரும்புகிறார்.
Or my young brother, when you can cheat and get a job that everybody else is doing but you say no, I'll wait for God to give it to me.
உலகத்துல ஜனங்கள் போய் சொல்லி ஏமாற்றி எப்படியாவது ஒரு வேலையை வாங்க வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்கும் பொழுது நீங்கள் அப்படி செய்யாதிருக்கும் பொழுது தேவன் ஒரு நல்ல ஒரு சாட்சியை உருவாக்குகிறார்.
They say he's a Christian.
அவர் ஒரு கிறிஸ்தவர் என்று தேவன் ஒரு சாட்சியை வழங்க பண்ணுகிறார்.
Let that be so in our lives.
இப்படி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father, I cry out to you this morning, this evening.
பரலோக பிதாவே, இந்த மாலை வேளையில் நாங்கள் இப்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே.
That you will make this so in our lives.
இந்த ஒரு காரியம் எங்கள் வாழ்க்கையிலே உண்மையாக மாறத்தக்கதாக வாழ்க்கையிலே வாழ்க்கையை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
Please use our lives as an example of patience to this world around us.
எங்களை சுற்றி இருக்கிற உலகத்துக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிற ஒரு சாட்சியாக எங்கள் வாழ்க்கை மாற எங்களுக்கு உதவி செய்யும்.
I pray for each of these, especially these young brothers and sisters.
விசேஷமாக இங்கு கூடி இருக்கிற ஒவ்வொரு வாலிப சகோதரனுக்காகவும் சகோதரிக்காக அப்படியே ஜெபிக்கிறோம்.
Will you fill them with your Holy Spirit, Lord? I pray.
இந்த வேளையில் தானே பரிசுத்தாவியினால் அவர்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
With the Holy Spirit that's full of patience.
போ அந்த பரிசுத்தாவியின் மூலமாக அவர்கள் பூரண பொறுமையை கற்றுக்கொள்ளட்டும்
தாவ. And all the other fruit that you want to fill their lives with.
ஆவிக்குரிய எல்லா வரங்களையும் அந்த சுபாவங்களையும் அவர் வாழ்க்கையில் நிறைய பண்ணும் ஆண்டவரே.
We believe it shall be so.
இப்படியாக நீர் செய்ய போகிறீர் என்று விசுவாசிக்கிறோம் தாவனே.
Because we ask in Jesus' name.
இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
Amen.
Amen.